الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له، ونشهد ان سيدنا وحبيبنا وشفينا مولانا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين، أما بعد، فقد قال الله تبارك وتعالى وهو أصدق القائلين: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم. صدق الله مولانا العليم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: الا ان في الجسد مضغه واذا صلحت صلح الجسد كله واذا فسدت فسد الجسد كله الا وهي القلب. صدق النبي صلى الله عليه وسلم. புகழுக்குரியவன் ஒருவன் அவனே அல்லாஹ், அவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ், ஸலவாத்தும் ஸலாமும் உயிரினும் மேலான இறுதி தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும், அன்னாரின் வாழ்க்கையை அடியொட்டி பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினர்கள், இந்த புனித தீனை இந்த புவி மீது மேலோங்க செய்வதற்காக அயராது பாடுபட்டு வருகின்ற ஒவ்வொரு இஸ்லாமிய ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனித ஜும்மாவுக்காக ஒன்று சேர்ந்திருக்கின்ற அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வை தக்வா செய்து கொள்ளும்படி எந்தெந்த விடயங்களை அல்லாஹ் சுப்ஹான வ தஆலா எம்மிடம் எதிர்பார்க்கின்றானோ, இத்தகுல்லாஹ மத்தகாத்தும், உங்களால் முடிந்த அளவு அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடக்குமாறும், எந்தெந்த விஷயங்களை அல்லாஹ் தவிர்த்து கொள்ளும்படி சொன்னானோ அந்த விஷயங்களை முற்றிலும் தவிர்த்து கொள்ளும்படியும் முதலில் எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் நான் அன்பு கட்டளை விடுக்கின்றேன். உபதேசம் கேட்கக்கூடிய சந்தர்ப்பங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய வாழ்க்கையிலே தந்து கொண்டே இருக்கின்றான். ஒரு மூமின் இஸ்லாமிய போதனைகளை பயான்களை கேட்பதிலே சடைந்து விட மாட்டான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு பொன்மொழி வலியுறுத்தி கொண்டிருக்கின்றது. லன் யஷ்பால் மூமின் மின் கைரின் ஹத்தா யகூன முன்தஹாஹுல் ஜன்னா. ஒரு மூமின் நிராசை அடைய மாட்டான், சடைந்து போக மாட்டான் நல்ல விஷயங்களை கேட்பதிலே. ஹத்தா யகூன முன்தஹாஹுல் ஜன்னா, அவனது இறுதி முடிவு சொர்க்கம் வரும் வரையிலே நல்ல விஷயங்களிலே உற்சாகத்தோடு இருப்பான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மேலான வழிமுறைகளை எங்களுடைய வாழ்க்கையின் லட்சியமாக ஆக்கிக் கொள்ளும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய எதிர்பார்க்கின்ற அனைத்து வெற்றிகளையும் எங்களுக்கு மண்டியிடுவதற்கு ஏற்பாடு செய்கின்றான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீனுடைய இஸ்லாத்தினுடைய ஒரு சூழலிலே சாதாரண மனிதர்களை கூட அமலின் பக்கம், அல்லாஹ்வின் பக்கம், தன்னுடைய பண்பாட்டு வளர்ச்சியின் பக்கம் திருப்பக்கூடிய காட்சியை வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம். மழை சீசன் வந்துவிட்டது என்றால் வீசும் காற்றும் சுகமாகத்தான் இருக்கின்றது. வெளியில் என்ன, வீட்டின் உள்ளே இருக்கின்ற உப்பும் கசிந்து விடுவதை நாம் பார்க்கின்றோம். ஏன், வெளியிலே மழை பொழிகிறது.
அதனுடைய தாக்கம் வீட்டுக்குள்ள இருக்கின்ற நிலையாத பொருட்களிலும் ஏற்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். இதே போன்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையிலே இஸ்லாத்தின் அர்ப்பணிப்புகளுக்கு பின்னால் தீனுடைய ஒரு சூழல் வந்துவிட்டது. வீட்டின் உள்ளே இருக்கின்றவர்கள் கூட அல்லாஹ்வுக்கு அஞ்சி வாழக்கூடிய அந்த வரலாற்றை நாம் பார்க்கின்றோம். இது அந்த மதீனத்துவ மக்களுக்கு மாத்திரம் உள்ள விஷயம் அல்ல, எங்கும் எப்போதும் கியாமம் பரியந்தம் அனைத்து மனித கோடிகளுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கின்ற ஒரு தியரி, ஒரு விதிமுறை. வலன் தஜித லிஸுன்னத்தில்லாஹி தப்தீலா, அல்லாஹ்வுடைய தியரியிலே அல்லாஹ்வுடைய அந்த தர்தீபிலே எந்த மாற்றத்தையும் நீங்கள் காண முடியாது. வலன் தஜித லிஸுன்னத்தில்லாஹி தஹ்வீலா, அல்லாஹ்வுடைய வழிமுறைகளிலே நீங்கள் எந்த ஏற்றத்தாழ்வுகளை நீங்கள் கண்டுகொள்ள மாட்டீர்கள் என்பதை அல்லாஹ் தெளிவாக குர்ஆனிலே சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கின்றார். காட்டு பகுதி, ஒரு குடிசை, அங்கே ஒரு தாயும் மகளும் கதைக்கின்ற கதையை நாம் அடிக்கடி கேட்டிருக்கின்றோம். யாருடைய காலம்? கலீபா அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலம். அந்த வீட்டிலே, அந்த சின்னஞ்சிறிய குடிசையிலே அந்த தாய் மகளை பார்த்து சொல்கிறாள், மகளே, நாளைக்கு எமக்கு நாலு பணம் தேவை என்றால் இருக்கின்ற பாலிலே நீ தண்ணீரை ஊட்ட வேண்டும். மகள் என்ன சொல்கிறாள்? ஆம் தாயே, நான் அப்படி செய்கிறேன் என்று சொல்லவில்லை. யாருடைய ஆட்சி காலம் என்பதை நீங்கள் மறந்து விட்டீர்களா? அமீருல் முஃமினீன் உமர் அலி அல்லாஹ்வுடைய ஆட்சி காலம். அவருடைய காதிலே இந்த செய்தி விழுந்து விட்டால் எங்களுடைய நிலை என்ன என்று கேட்டால், இந்த இரவிலே அவர் எங்கே வரப்போகிறார், அவர் எங்கேயாவது தூங்கி கிடப்பார். இப்பொழுதுதான் இந்த மகனுடைய அந்த உள்ள கிடக்கையில் இருந்த ஈமான் வெளிப்படுகிறது. அந்த வல நவமுன் வல சினத்துன், ஒரு சிறு தூக்கமும் இல்லாத அந்த அல்லாஹ் விழித்துக் கொண்டிருக்கிறான். அந்த உமரையும் என்னையும் உங்களையும் படைத்த ரப்புல் ஆலமீன் பார்த்துக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு ஒரு சிறு தூக்கமும் வருவதில்லை தாயே என்று பதில் சொல்கிறார் உமர் அலி அல்லாஹ்வர்கள். மகிழ்ச்சியிலே தலையை அசைக்கிறார்கள். அந்த வீட்டை அடையாளம் கண்டு கொண்டார்கள். அடுத்த நாள் மஜ்லிஸுக்கு அழைக்கிறார்கள். வறுமை கோட்டில் இருக்கின்ற ஒரு பெண் பாலிலே தண்ணீரை ஊட்டித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு நிலை, சமுர்த்தி கொடுப்பது போல எனக்கு பைத்துல் மாலில் ஏதோ கிடைக்க இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டால் அழைப்பு வருகிறது. தாய் மகிழ்ச்சியோடு சென்றால் அங்கே உமர்கள் எல்லாம் கேட்ட கேள்வி, இவள் ஆடிப்போனாள். நேற்றிரவு உன்னுடைய மகளுக்கு நீ என்ன சொன்னாய்? கலீபா அவர்களே, என்னை மன்னித்து விடுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள். இல்லை, உனக்கு நான் தண்டனை தரப்போகிறேன். என்ன தண்டனை? அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா? தன்னுடைய மகன் மகனுக்கும் அந்த ஏழை வறுமை கோட்டில் இருக்கின்ற அந்த பெண்ணின் மகளுக்கும் திருமணம் முடித்து வைக்கப்படுகிறார். அவர்களுக்கு பிறந்த பிள்ளைதான் அசீஸ் அப்துல் அசீஸ் அவர்களுடைய பிள்ளைதான் உமர் பின் அப்துல் அசீஸ் வரலாற்றில் எழுதுகிறார்கள். குலபாயர் ராஜிதீன்கள் என்பவர்களை அடையாளம் காணப்படவில்லை என்றால் உமர் பின் அப்துல் அசீஸ் என்ற அந்த தலைவரும் அந்த பட்டியலில் தான் சேர்க்கப்பட்டிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு தக்வாவை உடைய ஒரு தலைவரை அந்த குடும்பத்தில் இருந்த தீன் உருவாக்கி கொடுத்திருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னை திருத்திக் கொள்ளும் போதுதான் ஒரு சமூகம் உருவாக்கப்பட முடியும் என்பதைத்தான் இந்த இடத்திலே நாம் கவனிக்க வேண்டியிருக்கின்றது. ஒரு சமூகத்தின் அஸ்திவாரமே தனி மனித உருவாக்கம்தான். அந்த அஸ்திவாரத்தில் கட்டியெழுப்பப்படுகின்ற எத்தனை பெரிய கட்டிடமாக இருந்தாலும் அதிலே இஸ்லாமிய வாடை வீச ஆரம்பிக்கும், பண்பாடுகள் வளரும், மனிதர்களை அங்கே காண முடியும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே தெளிவாக சொல்லி காட்டுகின்றான், அலா பிஸிக்ரில்லாஹி தத்மைன்னுல் குலூப். ஆரம்பத்தில் ஒரு வினா, நன்கு விளங்கிக் கொள்ளுங்கள், அலா பிஸிக்ரில்லாஹி தத்மைன்னுல் குலூப், அல்லாஹுடைய தீனை கொண்டு மாத்திரம்தான் உள்ளங்கள் அமைதி பெறும், நிம்மதி பெறும் என்பதை அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். ஒரு மீனுக்கு நிம்மதி தண்ணீரில் தான் இருக்கிறது, மீனுக்கு நிம்மதி குளத்தில் இல்லை, ஆற்றில் இல்லை. அந்த குளத்தில் தண்ணீர் இருந்தால் அந்த மீனுக்கு அங்கே நிம்மதி. சாதாரண ஒரு மீன் தொட்டி, அந்த தொட்டியிலே தண்ணீர் இருந்தால் அது வீட்டில் இருந்தாலும் அது நிம்மதியாக துள்ளி குதிப்பதை நாம் பார்க்கிறோம். குடிசைதான், ஆனால் அங்கே தீன் இருந்தது, அங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிம்மதியை கொடுத்தான். பெரும்பாலும் மாட மாளிகை, ஆனால் அங்கே தீன் இல்லை, நிம்மதியும் கிடையாது. குடும்ப வாழ்க்கை வெளித்தோட்டத்துக்கு அழகாக தெரிந்தாலும் அங்கே குளத்தில் தண்ணீர் இல்லை, அதனால் மீனுக்கு நிம்மதி இல்லை. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வலியுறுத்துகின்ற ஒரு விஷயம்தான், அல்லாஹ்வுடைய அருண் கட்டளைகளையும் அன்னலாரின் வழிமுறைகளையும் நாம் உள்ளத்தால் ஏந்திக் கொள்ள வேண்டும். சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட மாற்றத்துக்கு அடிப்படை காரணமே அவருடைய உள்ளங்களில் மறுமை வாழ்வின் திசை திருப்பப்பட்ட ஒரு நிலையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இன்னமா ஹிமமுனல் ஆகிறா, எங்களுடைய கவலைகள் எல்லாம் மறுமையாக இருக்கிறது என்ற வார்த்தையை தான் ஒவ்வொரு சகாபாக்களும் கூறிக்கொண்டிருந்தார்கள். ஆண்களும் தான், பெண்களும் தான். அன்புக்குரியவர்களே, கியாமத்துடைய அடையாளத்தை பற்றி நபி அவர்கள் சொல்லும் போது சொன்னார்கள், ஹிமமுகும் புத்தூணுகும், இறுதி சமூகத்தினுடைய ஹிமம் கவலை என்னவா இருக்கும் என்பதை சொல்லி காட்டினார்கள். புத்தூணுகும், அவருடைய வயிற்றை வளர்ப்பதாக இருந்து கொண்டிருக்கிறார். சரமும் தீனாரும் அதிர்கம், பொண்ணும் மணியும் சேர்ப்பதுதான் அவருடைய பெருமை என்று நினைக்கிறார்கள். மதிப்பு, அந்தஸ்து, கௌரவம். ஒருமுறை உமர் அலி எல்லாம் அவருடைய கையிலே பைத்துல் முக்கத்தஸினுடைய சாவி கொடுக்க வேண்டும். கிறிஸ்தவருடைய கையில் இருந்த அந்த சாவியை உங்களுடைய தலைவரிடம் நான் ஒப்படைப்போம் என்று சொன்ன போது, கலீபா மதீனாவில் இருக்கிறார்கள், அமீரரும் அதாவது அங்கே சென்றிருந்த தலைவராக இருந்தவர் அபு உபைதா அலி அல்லாஹு தஆலா அவர்கள், லிகுல்லி உம்மத்தின் அமீன் வ அமீனு உம்மத்தி அபு உபைதா ரலியல்லாஹு தஆலா. ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு நம்பிக்கையாளர் இருந்தார். என்னுடைய சமூகத்தின் நம்பிக்கையாளர் அபு உபைதா என்று பட்டம் சூட்டப்பட்ட தலைவர். அவருடைய உள்ளத்திலே கிஞ்சித்தும் தலைமைத்துவத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற துடிப்போ ஆகியோ இருக்கவில்லை. எனவேதான் எங்கள் அமீரை நான் வரவழைக்கிறேன் என்று கூறினார்கள். வந்த அமீர் ஒட்டு போட்ட ஜுப்பா, இப்பொழுது அந்த சபையிலே இப்படிப்பட்டவரை வரவேற்பார்களா என்ற நிலையில் தான் ஒரு நல்ல உடையை எடுத்து உமர் அலி அவருடைய கையிலே கொடுத்தார்கள். இப்பொழுது உமர் அலி எல்லாம் அவர்களுக்கு கோபம் வந்துவிட்டது. குன்னா அதல்லன்னார், இழிவடைந்த சமூகமாக நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம், நீர் மறந்து விட்டீரா? ஆஸ்தனல்லாஹு பில் இஸ்லாம், அல்லாஹ் எங்களை இஸ்லாத்தை கொண்டுதான் கண்ணியப்படுத்தியிருக்கிறான். நான் உனக்கு நீ செய்த இந்த தவறுக்கு ஒரு அடையாளம் விட்டிருப்பேன் முகத்திலே, உன்னுடைய மௌத்து, உன்னுடைய வாழ்நாள் எல்லாம் அந்த அடையாளம் இருக்கும் வரையிலே ஒரு அடி அடிப்பேன் என்று சொல்லி காட்டினார்கள். எனவே அந்த சஹாபாக்களுடைய வெற்றியின் ரகசியம் இதுதான். மறுமையின் பக்கம் அவருடைய சிந்தனை திசை திருப்பப்பட்டிருந்தது. ஒரு நாள் நபி அவர்களுடைய சபையிலே ஒரு பெண்மணி, நபி அவர்களுக்கு நபி அவர்கள் சதக்கா எடுப்பது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது, ஹதியாவாக ஒரு போர்வையை கொடுத்தார்கள். அந்த போர்வையை நபி அவர்கள் மிக தேவையோடு எடுத்துக்கொண்டார்கள், ஆசையோடு எடுத்துக்கொண்டார்கள். அந்த பெண்ணுக்கு கிடைத்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. இப்பொழுது ஒரு சஹாபி பக்கத்தில் இருந்து, யா ரசூலல்லாஹ், அந்த போர்வையை எனக்கு தாருங்களே. நபி அவர்கள் உடனே கொடுத்து விட்டார்கள். ஆனால் சஹாபாக்கள் முகத்தை சுழித்தார்கள். நபி அவர்கள் ஆசையோடு பெற்ற இந்த போர்வையை இந்த மனிதர் கேட்கிறாரே, நபி அவர்களும் கொடுத்து விட்டார்களே. பின்னால் கடிந்து கொண்டார்கள் சஹாபாக்கள். ஏனப்பா, நபி எப்படி ஆசையோடு எடுத்த போர்வை நீரே கேட்டீர்? இப்பொழுது அந்த மனிதர் சொன்னார், சஹாபி சொன்னார், என்னுடைய இறுதி கட்டத்திலே எனது கபனாக அதை பாவிக்க வேண்டும் என்றுதான் அதை நான் வாங்கிக் கொண்டேன் என்று சொன்னார்கள். சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே எங்களை போல் குடும்ப வாழ்க்கை நடத்தினார்கள், கொடுக்கல் வாங்கல் செய்தார்கள், உண்டார்கள், தூங்கினார்கள், உறவாடினார்கள். ஆனால் அவருடைய சிந்தனையில் இருந்த உண்மை என்னவென்றால், நான் என்றோ ஒரு நாள் மரணிக்கப் போகிறேன், அதற்கு நான் என்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அந்த உண்மைதான் அவர்களை மனிதனாக மாற்றி அமைத்தது. அன்புக்குரியவர்களே, எங்களுடைய வாழ்க்கை இவ்வாறான ஒரு சூழலை கொடுப்பதற்கு அன்றைய சஹாபாக்களுடைய பாசறையான மஸ்ஜித் எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் பிறப்பிக்க வேண்டும். மஸ்ஜிதை மையமாக வைத்துத்தான் ஒரு வாகனம் ஒரு வருட காலமாக அதற்கு சர்வீஸ் சுத்திகரிப்பு செய்யவில்லை என்றால், அந்த வாகன ஓட்டி சாரதிக்கு தெரியும், அதன் கோளாறு தான் இதனுடைய சத்தம் கரகரக்கிறது, இதனுடைய பிரேக் நான் அடிக்கும் போது எனக்கு பதில் சொல்வதில்லை, இங்கே அடிக்கும் போது அங்கே போய் நிற்கிறது, எல்லாத்திலும் அவருக்கு தெரியும். பயணம் செய்கிறவர்களுக்கு விளங்காது. இதே போன்று நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும், மனிதனை புடம்போடுகின்ற பாசறை மஸ்ஜித், மஸ்ஜிதுடைய தொடர்புள்ளவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா ராயிக்கும் ஒரு ரஜுலி அசாது மஸ்ஜித் பல் யஷ்ஹத் லஹு பில் ஈமான் அவ் கமா கால நபினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பள்ளி வாசலுக்கு அடிக்கடி போய் வந்து கொண்டிருக்கிற மனிதரை நீங்கள் பார்க்கிறீர்களா? நீங்கள் சாட்சி சொல்லுங்கள், அவர் ஈமான் உள்ளவர். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் ஒவ்வொருவரும் தனி மனிதனாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் சிந்திக்க வேண்டிய ஒன்று என்னவென்றால், எங்களுடைய வாழ்க்கையினுடைய இறுதி முடிவை சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இந்த வாழ்க்கையை ஏன் தந்திருக்கிறான்? ஒரு பரிசுத்தமான ரூகாக எங்களுடைய ரூகை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்காகத்தான். தாயினுடைய வயிற்றிலே எமது உடம்பு சமைவதற்கு ஒரு காலம். இந்த உலக வாழ்க்கை என்னுடைய சமூகத்தினுடைய சராசரி வயது 60-70 இடைப்பட்ட காலம். எனவே இந்த காலத்தை அல்லாஹ் எமக்கு தந்திருப்பது பட்டம் பெற்று வீடு கட்டி குடும்ப வாழ்க்கையை நடத்துவதற்காக அல்ல, கூடாது என்று நான் சொல்லவில்லை. ஆனால் வமா ஆதாக்கும் ரசூலு ஃபகுதூஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபந்தஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்தவற்றை நீங்கள் எடுத்துக்கொண்டு நபி தவிர்ந்த விஷயங்களை தவிர்த்து கொள்ளும் போது அந்த வாழ்க்கை தீனுல் இஸ்லாமாக பரிணமிக்கின்றது. அன்புக்குரியவர்களே, எனவே நாம் நாலாந்தம் ஓடிக்கொண்டிருக்கிறோம், எமது மனு ஆசைகளுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இருக்கிறது. பாதையிலே வாகனங்கள் ஓடுகின்றன, காலையிலிருந்து இரவு வரை ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த ஓட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி இருக்கிறது. எங்கோ ஒரு இடத்திலே அது நிறுத்தி வைக்கப்படுகிறது இரவிலே. இதே போன்றுதான் எமது ஓட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி இருக்கிறது. அந்த முற்றுப்புள்ளிக்கு பெயர் மௌத்து. எனவே அந்த மௌத்தோடு நாம் அனைத்தையும் இழந்து விடுவோம் என்பதைத்தான் மஸ்ஜிதுடைய சூழல் எமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்புக்குரியவர்களே, நாம் எத்தனையோ விஷயங்களை இழந்து விட்டோம். எமது வாலிபத்தை இழந்து விட்டோம், எமது சரீர சுகத்தை இழந்து விட்டோம். இன்ஷா அல்லாஹ் எமது இறுதி வாழ்க்கையையும் நாம் இழக்க வேண்டிய ஒரு நிலைக்கு நாம் ஆகுவோம். அதில் யாரும் தடுப்பு போட முடியாது. அன்புக்குரியவர்களே, எனவே இந்த வாழ்க்கையை நாம் சீராக்கிக் கொள்வதற்கு இன்றைய கவர்ச்சிகரமான இந்த உலகத்திலே நாம் மஸ்ஜிதை கேந்திரஸ்தானமாக ஆக்கிக் கொள்ளவில்லை என்றால் நாம் வழி தவறுவதற்கு நிச்சயமாக வழி தவறி விடுவோம். மனிதர்களுடைய கீழ்த்தரமான உணர்வுகளை தூண்டிவிடக்கூடிய ஒரு சமூகத்திலே இன்றைய மீடியா ஊடகங்கள் எல்லாம் மனிதனுடைய கீழ்த்தரமான எண்ணங்களை தூண்டிவிட்டுக் கொண்டிருக்கின்ற காலம், வாலிபர்கள் வலிதவர்கின்ற காலம். எனவே அவ்வாறான ஒரு சூழலிலே மனிதனுடைய எல்லா மாற்றங்களினுடைய முடிவு ஏமாற்றம் என்பதை நபியும் அல்லாஹ்வும் தெளிவாக எமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த அடிப்படையிலே தீன் என்றால் என்ன என்று சிந்தித்து பார்த்தால் மாலிக் யௌமித்தீன், இறுதி நாளின் அதிபதி. அந்த இடத்திலே தீனுடைய நாள் என்று ஏன் சொல்லப்படுகிறது? அந்த நாளில்தான் நலவுக்கு நலவும் தவறுக்கு தவறும் சொல்லக்கூடிய தீர்ப்பு வழங்குகின்ற அந்த நாளிலே நான் அல்லாஹ்வுக்கு முன்னால் கைகட்டி நிற்க வேண்டும் என்ற பொறுப்பு வெற்றிதான் தீனுல் இஸ்லாமாக இருந்து கொண்டிருக்கிறார். இந்த மார்க்கத்தை நபி அவர்கள் உள்ளங்களிலே பண்படுத்திய அந்த களம் மஸ்ஜிதாக இருக்கிறது. சுமாமத் இப்னு உஸால் என்று சொல்லக்கூடிய ஒரு யகூதி கைதியாக கொண்டு வரப்படுகிறார். அவர் தொலை குற்றத்துக்குரியவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை மஸ்ஜித் நபவியினுடைய ஒரு தூணிலே கட்ட வைத்தார்கள். ஏன் செய்தார்கள்? மனிதனை சூழல் கொண்டு விடுகிறது, மனிதனுடைய நடத்தை சூழல் மாற்றி விடுகிறது. இன்று பாருங்கள், பிள்ளைகளுடைய நடத்தையிலே மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற சக்தி வாய்ந்த செல்வாக்கு செலுத்துகின்ற ஒரு கருவி எமது வீடுகளிலே இருக்கின்றது. ஆசிரியரோடு அந்த பிள்ளை இருக்கின்ற காலத்தை விட, பெற்றோர்களாகிய எங்களோடு அந்த பிள்ளை இருக்கின்ற காலத்தை விட அந்த தொலைக்காட்சியிலே அதிகமான நேரத்தை கழிப்பதனால் அந்த பிள்ளையினுடைய நடத்தையிலே மாற்றத்தை நாம் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, சுமாமத் பின் உசால் 3 நாள் தான் அந்த தூணிலே கட்டப்பட்டார். அங்கிருக்கின்ற திலாவத், அந்த மஸ்ஜிதில் இருக்கின்ற இபாதத், அங்கே கேட்கின்ற துஆக்கள், அந்த போதனைகள் அவருடைய உள்ளத்தை இலக வைத்து விட்டது. அந்த மனிதன் திருந்தி விட்டார். நபி அவர்கள் அவரை அவிழ்த்து விடும்படி கேட்டபோது அவர் மகிழ்ச்சி அடையவில்லை. குளித்தார். குளித்து விட்டு நபி அவருடைய முபாரக்கான கையிலே பையச் செய்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அது மாத்திரமல்ல, சொன்னார், உலகத்தில் நான் வெறுத்த ஒரு மனிதன் அது நீர்தான், ஆனால் என்னுடைய அன்புக்குரிய ஹபீபாக நீங்கள் மாறிவிட்டீர்கள் ரசூலுல்லாவே என்று நபியை பார்த்து கூறினார். உலகத்தில் வெறுத்த ஒரு மார்க்கம் அது தீனுல் இஸ்லாம், ஆனால் இந்த 3 நாளில் எனக்கு மிக விருப்பத்துக்குரிய ஒரு மார்க்கமாக அதை நான் ஆக்கிக் கொண்டேன். உலகத்திலே வெறுத்த நான் கசத்த ஒரு மதீனா இந்த மதீனத்தில் முனவரா, ஆனால் இதை நான் மிக நேசிக்கிறேன் என்று 3 வார்த்தைகளை கூறி முடித்தார். அன்புக்குரியவர்களே, இந்த அடிப்படையிலே மஸ்ஜிதை போலவே சமூகத்தின் மற்ற ஒரு கண்தான் அதுதான் பாடசாலை. ஒரு சமூகத்தின் 2 கண்கள் இருக்கின்றது. ஒரு மனிதனுக்கு 2 கண் தேவை, இல்லை என்றால் ஒரு பொருளை 3 பரிமாண முறையிலே பார்க்க முடியாது, அறையும் குறைவாகத்தான் பார்க்க முடியும். எனவே மஸ்ஜிதை போலவே, பள்ளிவாசலை போலவே பாடசாலையும் சமூகத்தின் ஒரு கண்ணாக இருக்க வேண்டும். ஆரம்பத்தில் மதீனாவிலே பாடசாலை என்ற அடிப்படையில் திண்ணை தோழர்கள் பள்ளி வாழ்க்கையை அங்கே கற்றுக்கொண்டார்கள். ஆனால் இன்று அது அரசாங்கத்தின் கையிலே போயிருப்பதனால் அந்த பாடசாலையையும் நாங்கள் கட்டிக்காக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். குர்ஆனின் ஆரம்ப வார்த்தையே இக்ரா, ஓதுவீராக என்பதுதான், வாசிப்பீராக என்பதுதான். நூன் வல் கலமி வமா யஸ்துரூன், அல்லாஹ் மூன்று விஷயங்களை கொண்டு சத்தியம் படுகின்றான். இஸ்லாம் எழுத்தின் மார்க்கம் நூன் ஒரு எழுத்து, வல் கலம் பேனாவின் மார்க்கம், வமா யஸ்துரூன் அதை கொண்டு எழுதப்பட்ட நூல்களினுடைய மார்க்கம். எனவே மூன்று விஷயங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சத்தியமிடும் அளவுக்கு எழுத்து முக்கியத்துவம் பெறுகிறது, அந்த பேனா முக்கியத்துவம் பெறுகிறது, அதே போன்று அந்த வடிவமைக்கப்பட்ட அந்த நூல்களும் முக்கியத்துவம் பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே சாதாரணமாக நாம் நினைக்கக்கூடாது, இல்மிலே மாணவர்களை மாண்புக்குரியவர்களாக மாற்றுவதுதான் கல்வியினுடைய நோக்கமாக இருக்கின்றது. மாணவன் என்றால் மாண்புக்குரியவன், பண்பாடுள்ளவன். எனவே எமது பாடசாலைகளிலே மாணவர்களுடைய பண்பாட்டு வளர்ச்சிகளுக்கும் வாய்ப்பளிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் எமது இன்றைய வாலிபர்கள் நாளைய தலைவர்களாக மாறுவார்கள். தோட்டத்திலே பயிர் வளர்ப்பது நோக்கமல்ல, தோட்டத்தில் அந்த பயிர்களையும் மரங்களையும் நாட்டி பழம் பறிக்க வேண்டும், அதுதான் அந்த அறுவடை செய்வதுதான் நோக்கமாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு படிப்பிக்க வேண்டும் என்பது நோக்கமல்ல, அந்த பிள்ளைகள் படித்து பண்பாடு உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதைத்தான் நாம் நோக்கமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, பழங்கள் சும்மா வராது. பழங்கள் வர வேண்டும் என்றால் காடுகள் உருவாகுவதற்கு பாடுபட தேவையில்லை. ஆனால் பழம் பெற வேண்டும் என்றால், நல்ல அழகான பூக்களை பார்த்து ரசிக்க வேண்டும் என்றால், அதனுடைய மனத்தை அந்த மரத்தின் நிழல்களை நாம் நிழல் பெற வேண்டும் என்றால், சமூகத்திலே பயனுள்ளவர்களாக மாறுவதற்கு நாம் பாடுபட வேண்டும், அயராது உழைக்க வேண்டும். எமது சிந்தனையிலே இந்த பாடசாலையில் இருக்கின்ற இன்றைய மாணவன் இன்னும் சில வருடங்களில் எமது சமூகத்தின் தலைவர்கள் என்பதை நாம் உணர வேண்டும். வீட்டிலே ஒரு மரம் நடுகின்றோம், ஒரு பழமரத்தை நடுகிறோம், ஒரு மாமரத்தை நடுகிறோம். அந்த மரத்தை ஆடுகள் மாடுகள் வந்து வாய் வைத்து விடாமல், ஒரு சின்ன வேலி காலா காலத்துக்கு பசலை நீர் அந்த நீர் பாய்ச்சுகிறோம், கொஞ்ச காலத்துக்கு பாடுபடுகிறோம். பின்னால் அந்த துரத்திய மாட்டை அந்த மரம் பெரிய மரமாகிவிட்டால் அதே மரத்திலே கட்டி அந்த மாட்டுக்கும் ஆட்டுக்கும் வாழ்வளிக்கிறோம். இதே போன்றுதான் எமது சிறார்களை சிறிது கண்காணித்து விட்டோம் என்றால், இஸ்லாமிய பண்பாடுகளை கொடுத்து விட்டோம் என்றால், அந்த பிள்ளைகள் ஆளாகி இந்த ஊரை பாதுகாக்கக்கூடியவர்களாக, இந்த மிம்பரை அலங்கரிக்கக்கூடியவர்களாக, பெரும்பெரும் மேடைகளை பெரும்பெரும் திரைக்களங்களின் தலைவர்களாக மாறுவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எனவே அன்புக்குரிய பெற்றோர்களே, நாம் எமது வாழ்க்கையிலே எமது மாணவர்களை நாம் பறிகொடுத்து விட்டுக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய இளம் தந்தையினர்கள் வழி தவறுவதற்கு நாமே காரணமாக இருக்கின்றோம். அவருடைய சூழல் மாறிவிட்டது. கவர்ச்சியான இந்த உலகத்திலே அவர்கள் ஈர்க்கப்பட்டு விட்டார்கள். மறுமையின் சிந்தனை ஊட்டப்படவில்லை. அல்லாஹ்வின் அச்சம் ஊட்டப்படக்கூடிய அமைப்பிலே அவர்கள் மஸ்ஜிதினுடைய சூழல் உருவாக்கப்படவில்லை. அன்புக்குரியவர்களே, இன்றைய சந்ததியினர்கள் இளம் சந்ததியினர்கள் வழிதவருக்கு சில காரணங்கள் இருக்கின்றன. ஒன்றுதான், அவருடைய தேவைகள் நிறைவு செய்யப்படாமை. அவர்களுடைய ஒரு பிள்ளை பிறந்த உடனே அதற்கு ஒரு உடை கொடுக்கிறோம், 5 வயதிலே வேறு உடை, 10 வயதிலே மாற்று உடை. 10 வயதிலே 5 வயதுடைய பிள்ளையினுடைய உடையை உடுக்க முடியாது. அவன் வாலிபம் அடைந்து விட்டால் அவனுடைய உடை தனி உடை. அன்புக்குரியவர்களே, இதே போன்று உடைகளை மாற்றுகின்ற நாம், பெருநாள் வரும்போது அவர்களுக்கு தேவையான தேவைகளை நிறைவு செய்கின்ற நாம், அவர்களுடைய உணர்வுகள் மாறி வருகிறது என்பதை மறந்துவிட்டோம். அவர்களுடைய உணர்வுகளுக்கு ஏற்ற முறையிலே இஸ்லாத்தின் பண்பாடுகளையும் நெறிமுறைகளையும் போதனை செய்வதற்குரிய சந்தர்ப்பங்களை நாம் கொடுக்க மறந்துவிட்டோம். அன்புக்குரியவர்களே, எனவே அவர்களுடைய உள தேவைகள் அன்பு காட்டப்பட வேண்டும். அந்நிய பெரும்பான்மை தகமொழி பேசுகின்ற பெரும்பான்மை சமூகத்தின் பாடசாலைகளிலே மேற்பார்வை செய்த அனுபவத்திலே நான் கூறுகின்றேன். ஒரு பாடசாலையிலே காலையிலே அசம்பிளி நடக்கிறது. அதிபர் அந்த காலை கூட்டம் முடிந்து வெளியே வருகிறார். சிங்கள மொழி பேசக்கூடிய ஒரு வாலிபர், உயர்தர வகுப்பிலே கற்கின்றவர், ஒரு லோயருடைய ஒரு சட்டத்தரணியுடைய மகன், இருந்தாலும் பண்பாடுள்ளவனாக வாழ்கிறான். ஒரு நாள் அதிபர் போய்கொண்டிருக்கும் போது அந்த உயர்தர மாணவர்களுடைய பக்கத்தில் இருந்து ஒரு விசில் சத்தம் கேட்கிறது. திரும்பி பார்த்தார், அகட்டுத்தனம் செய்தவன் ஓடிவிட்டான், மாட்டிக்கொண்டவன் இந்த மாணவன். அதிபர் நேரே வந்தார். அந்த வாலிபருடைய கன்னத்திலே ஒரு அறை. ஆனால் அந்த மாணவன் திருப்பி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை, அமைதியாக வகுப்புக்குள்ளே நுழைகிறான். பார்த்து கொண்டிருந்த ஒரு மாணவனுக்கு தாங்க முடியவில்லை. சார், அவர் அல்ல அடித்தது, இவர்தான் அடித்தார். அடித்தவரை தேடி செல்லவில்லை, நேரே வகுப்பறைக்கு சென்ற அதிபர் என்ன செய்கிறார்? இது கட்டுக்கதை அல்ல. ஹமீத் அல் ஹுசைனியா என்று சொல்லக்கூடிய உங்கள் பாடசாலையின் அதிபர் சொன்ன வார்த்தை. இப்பொழுது போய் அவர் சொல்கிறார், மகை தாத்தா மட காணவனே, மகனுடைய பதிலை பாருங்கள். உணர்ச்சி என்று சொல்வார்கள். வாலிபம் என்பது புயல் வீசும் பருவம், அங்கே கொந்தளிக்கின்ற பருவம். அது அதிபரையும் பார்க்காது, அன்னையையும் பார்க்காது, தந்தையையும் பார்க்காது, பள்ளியின் அதிரத்தையும் பார்க்காது. பதிலுக்கு பதில், ஏற்றிக்கு ஏற்றி. அப்படிப்பட்ட இந்த நூற்றாண்டிலே, இந்த மிலேனியத்திலே, 21ஆம் நூற்றாண்டிலே இப்படிப்பட்ட பிள்ளைகள், தகமொழி பேசுகின்ற மாணவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அதற்கு அடிப்படை காரணம் அவர்களுடைய தேவைகள் தேடி பார்க்கப்படாமைதான். எனவே ஓய்வு நேரத்தில் என்ன செய்கிறார் என்பதை தேடி பார்க்க வேண்டும். நவீன தொடர்பு சாதனங்கள் இவர்களை பிழையான வழிநடத்திலே ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஒரு தந்தை சொன்ன வார்த்தையை நான் கூறுகின்றேன். தந்தை சொல்கிறார், ஏந்த மகன், அவர் கௌபத்துல்லாவை பார்த்துக் கொண்டுதான் படிக்கிறார். கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல போடப்பட்டிருக்கிறது கௌபத்துல்லாவுடைய படம். அன்புக்குரியவர்களே, சிந்தனை செய்து பாருங்கள், அங்கே என்ன இருக்கிறது என்பதை மகனுக்குத்தான் தெரியும். அன்புக்குரியவர்களே, இன்றைய கவர்ச்சிகரமான உலகத்திலே நான் ஏற்கனவே சொன்னது போல எல்லா மாற்றங்களினதும் முடிவு ஏமாற்றம் என்பதை மறந்து விடாதீர்கள். நாம் அழகாக வளர்த்து ஆளாக்கி அந்த மகனை இழந்துவிடக்கூடிய நிலைக்கு இன்றைய நவீன சாதனங்கள் காரணமாக இருக்கிறது. அதற்காக நாம் கணையை பயன்படுத்த கூடாது என்று நான் சொல்லவில்லை. கவனிப்போடு, வழிகாட்டலோடு அந்த வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்பதை தான் கூறுகின்றேன். இதே போன்று போதை வஸ்துக்கள் இதற்கு அடிமையாகிக் கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இதிலும் எங்கள் கலிமா சொன்ன இஸ்லாமிய மாணவர்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே இதை பற்றியெல்லாம் சொல்வதற்கு இந்த மேடை, இந்த மிம்பர் போதாது. மேலான சகோதரர்களே, பெற்றோர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, விழிப்பாக வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம். இல்லை என்றால் எமது பிள்ளைகளை ஒரு தொல்லையாக கருதக்கூடிய ஒரு நிலைக்குத்தான் ஆளாக வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. அதிகமான கட்டுப்பாடு விதிப்பதும் ஒரு கசப்பான உண்மை. பிள்ளைகளை நாம் கை நழுவ செய்கின்றோம். பிள்ளைகளை அன்பு காட்டி நாம் நெறிப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். பிள்ளைகளை கட்டுப்படுத்தும் போது பிள்ளைகளே ஓடுங்கள் என்றால் ஓடி விடுவார்கள். அந்த சுவரை பிடித்து விட்டு வாருங்கள் என்றால் சுவரை பிடித்து விட்டு ஓடி வருவார்கள். இந்த ஒரு வழிகாட்டல், ரோல் மாடல், ஒரு முன்மாதிரி பெற்றோர்களிடம் இருக்க வேண்டும். மகனுக்கு தெரியும், பாப்பா எனக்கு பயான் பண்றார், பாப்பா எப்படிப்பட்டவர் என்று எனக்கு தெரியும். எனவே இன்றைய உபதேசங்கள் அல்ல மனிதர்களை திருத்துவது, நல்ல ரோல் மாடல் முன்மாதிரிகள் உருவாக்குவதற்கு அன்றைய சஹாபாக்கள் எழுதுகிறார்கள், இந்த சமூகத்தின் இறுதி பகுதி திருந்த வேண்டுமா? இந்த சமூகத்தின் ஆரம்ப சஹாபாக்களுடைய பகுதியிலே என்ன வழிமுறையை பின்பற்றினார்களோ அந்த வழிமுறையை நீங்கள் பின்பற்றும் போது இந்த உம்மத்தின் இறுதி பகுதி திருந்தும் என்பதை ஆணித்தரமாக எழுதியிருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, அதிபர்கள் ஆசிரியர்கள் ஆலயங்களை மதித்து பேசுவது பெற்றோருடைய கடமை. அப்பொழுதுதான் பிள்ளையும் மதிக்கும். எப்பொழுது ஒரு சின்ன தவறுக்காக ஆசிரியனை பற்றி பிள்ளைக்கு முன்னால் தன் மனைவியிடம் ஒரு கணவன் தூற்றி பேசுகிறார் என்றால், அவமதிக்கிறார் என்றால், அந்த நிமிடமே அந்த பிள்ளையினுடைய உள்ளத்தில் இவன் ஒரு மனிதன் அல்ல, இவரிடம் ஏன் நான் படிக்க வேண்டும் என்று உள்ளத்திலிருந்து அந்த ஆசிரியனுடைய மதிப்பை தூக்கி வீசிவிடும். அன்புக்குரியவர்களே, இதுவும் ஒரு கசப்பான உண்மை. எனவே இந்த அடிப்படையிலே எங்களுடைய வாழ்க்கையை சீராக்கிக் கொள்வதற்கு மஸ்ஜிதையும் பாடசாலையையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, பாடசாலையினுடைய வழிகாட்டல்கள் இஸ்லாமிய பண்பாட்டு விருத்தியோடு இருக்க வேண்டும். பண்பாட்டு வளர்ச்சி இல்லாத பாடசாலை அதுவும் எமக்கு ஒரு சாபக்கேடாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த அடிப்படையில் எமது வாழ்க்கையை சீராக்கிக் கொள்வதற்கு நாம் தக்வாவை அல்லிமுக்குமுல்லா, நீங்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு அல்லாஹ் போதனை செய்வான், கற்பிப்பான். ஆசிரியர்களாகிய நாமும் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன், அருளாளன் அவன் குர்ஆனை போதித்தான் என்று அல்லாஹ் ஏன் சொன்னான்? அல்லாஹ்வுக்கு 99 திருநாமங்கள் இருக்கும் போது ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர் ரஹ்மான் என்று அந்த வார்த்தையை சொன்னான்? அல் கஹார், அடக்கியாலும் வல்லமை உள்ளவன், மற்றும் எத்தனையோ ஜப்பார், இப்படியான வார்த்தைகளை கொண்டு அந்த ஆயத்தை ஆரம்பித்திருக்கலாம், குர்ஆனை போதித்தான் என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் அங்கே அல்லாஹ் எங்களுக்கு ஒரு ஒரு மறைமுகமான ஒரு உணர்த்தலை ஏற்படுத்துகின்றான். ஆசிரியர்கள் போதனை செய்கிறவர்கள் அன்பை அருளை இரக்க சிந்தனையோடு போதனை செய்ய வேண்டும் என்பதைத்தான் அர் ரஹ்மான் என்ற வார்த்தை, அதற்கு பின்னால் அல்லமல் குர்ஆன், குர்ஆனை போதனை செய்கிறான். எனவே இந்த அடிப்படையிலே ஆசிரியர்கள் பெற்றோர்கள் வளர்ந்தவர்கள் வாலிபர்கள் எமது வாழ்க்கையை சீராக்கிக் கொள்வதற்கு நாம் மஸ்ஜிதை மையமாக வைத்து எங்களுடைய வாழ்க்கையை சீராக்கிக் கொள்ள வேண்டும். தமிமுத்தாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே ஒரு ஈச்சம் சூளை கொண்டு வந்து நட்டினார்கள். அவர்கள் இஹ்ராஸுடையவர்கள். இப்ப என்ன செய்தார்கள்? இன்னொரு வாலிபருடைய கையிலே தான் அதை கொடுத்தார்கள். சொன்னார்கள், 9 வருடமாக இருட்டில் இருந்த அந்த மஸ்ஜித் நபியை ஒளிபெறச் செய்வதற்கு ஒரு சூளையை நட்ட வைத்தார்கள். நபி அவர்கள் பார்த்து சந்தோஷம் அடைந்தார்கள். யார் இந்த வேலையை செய்தது என்று கேட்டார்கள். ஏன் கேட்டார்கள்? மற்றவர்களுக்கு மஸ்ஜிதுடைய சிறப்பை உணர்த்துவதற்காக. அன்புக்குரியவர்களே, இப்பொழுது ஒரு வாலிபர் சொன்னார், யார் சூழலா, நான் தான், எனக்கு ஒரு மகள் இருந்தால் என்னுடைய மகள் அனைவரையும் நான் திருமணம் கொடுத்து விட்டேன், செய்து முடித்து விட்டேன். அன்புக்குரிய என்னுடைய சகோதரரே, என்னுடைய தோழரே, அந்த சஹாபியை பார்த்து சொன்னார், எனக்கு ஒரு மகள் இருந்தால் உமக்கு திருமணம் முடித்து தந்திருப்பேனே என்று சொன்னார்கள். பக்கத்தில் இருந்த ஒரு தந்தை சொன்னார், யார் சொல்லலா, உங்கள் சந்தோஷத்தை இரட்டி பார்க்குவதற்கு எனது மகளை இவருக்கு நான் திருமணம் முடித்துக் கொடுக்கிறேன் என்று அந்த இடத்திலே நிக்காக நடைபெற்றது. அன்புக்குரியவர்களே, இந்த அடிப்படையிலே இஸ்லாமிய வரலாற்றிலே நபி அவர்கள் சில விஷயங்களை ஆர்வம் ஊட்டியிருக்கிறார்கள் என்றால் அதில் அடிப்படையாக மஸ்ஜிதை வளமாக்க வேண்டும், மஸ்ஜிதை மையமாக வைத்து மனிதர்கள் போதனை செய்யப்பட வேண்டும், வழிநடாத்தப்பட வேண்டும். பாடசாலைகளும் மஸ்ஜிதனுடைய மேற்பார்வையிலே அதனுடைய முன்னேற்றங்கள், அதனுடைய இலக்குகளை நோக்கி செல்கின்ற நடவடிக்கைகள் உருவாக்கப்பட வேண்டும், வழிகாட்டப்பட வேண்டும் என்பதைத்தான் இதில் நாம் புரிந்து கொள்கிறோம். எனவே யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்க்கையிலே மஸ்ஜிதை மையமாக வைத்து ஒரு வாழ்க்கை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. நாம் எங்களுடைய குழந்தைகளை நபி அவர்களுடைய எதிர்பார்த்த அந்த இலக்கை அடையக்கூடிய சிறார்களாக ஆக்கி தந்துருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய வாலிபர்களை நீ சீராக்கி தந்துருவாயாக. நீ முக்கல்லிபுல் குலூபாக இருக்கிறாய் நாயனே. கல்புகள் உன்னுடைய கையில் இருக்கிறது ரப்பே. கல்புகளை மாற்றும் சக்தி உன்னிடம் தான் இருக்கிறது. யா அல்லாஹ், எங்களுடைய வாலிபர்களுடைய உள்ளங்களிலே இஸ்லாத்தினுடைய சிந்தனையையும் அந்த கசிவையும் ஏற்படுத்தி விடுவாயாக. மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை சிந்தித்து வாழ வைப்பாயாக. யா அல்லாஹ், ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மௌத்தாக்குவாயாக. நாளை மறுமையிலே ஈமான் தாரிகளோடு நபி அவர்களோடு உத்தம சஹாபாக்களோடு எங்களை எழுப்பி வைப்பாயாக. வாஹிர தாவானி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
For more lectures, visit slhub.com.